அக்டோபர் 15 சனிக்கிழமை நம்மை உன்னத கனவுகளால் நிறைக்கும் ஒரு நன்னாள். கனவுகளின் கருவூலம், கனவுகளின் சிற்பி என்று புகழப்படும் அப்துல் கலாம் என்ற மாமேதை 1931 அக்டோபர் 15 இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இவ்வுலக வாழ்விலிருந்து விடைபெற்று சென்ற அந்த மாமனிதருக்கு அஞ்சலி செலுத்தி இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.
இளையோர் உள்ளங்களில் உன்னத கனவுகளை விதைத்துச் சென்ற அப்துல் கலாம் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய பிறந்த நாள் அஞ்சலி அவரது கனவுகளை போற்றி வளர்ப்பது. சலிசிய சபை அருள்பணி செல்வகுமார் அவர்களின் பொறுப்பில் திருச்சியில் இயங்கி வரும் டொன்போஸ்கோ மீடியா மையம் பெரும் கனவு என்ற தலைப்பில் ஒரு அழகிய பாடலை யூடியூபில் பதிவு செய்துள்ளது. கனவுகள் காண்போம் தோழா என்று துவங்கும் இப்பாடலின் ஒரு பகுதியை நாம் மாமேதை அப்துல் கலாம் அவர்களுக்கு அஞ்சலியாக படைக்கின்றோம்.
கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே.
கனவுகள் காண்போம் தோழா, பல கனவுகள் காண்போமே, நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே. எண்ணங்களே செயலாகுமே, செயல்களின் விளைவு பழக்கங்களே, பழக்கங்களே பண்பாகுமே, பண்பே நம்மை உயர்த்துமே.
கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும், தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும். படிப்பதனால் இங்கே பயனில்லை, படைக்கவும் வேண்டுமே. எண்ணம் போலே தான் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையுமே.
சிந்திக்கலாம், சீர்தூக்கலாம், முயற்சிக்கலாம், உருவாக்கலாம்,
சொல்லகராதியில் கிடையாது
கிடையாது,
முயற்சி திருவினையாக்கும் உன்னை கைவிட்டிடாது. முயற்சிகள் தோற்றிடலாம், ஆனாலும் முயன்றிட தயங்காதே. முயற்சியும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தாலே வெற்றி மேல வெற்றியேதான்.
சிந்திக்கலாம், சீர்தூக்கலாம், முயற்சிக்கலாம், உருவாக்கலாம்,
கனவுகள் காண்போமே, உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே.
எண்ணங்களே செயலாகுமே, செயல்களின் விளைவு பழக்கங்களே, பழக்கங்களே பண்பாகுமே, பண்பே நம்மை உயர்த்துமே.
கனவுகளின் காவலரான அப்துல் கலாமுக்கு நாம் வழங்கிய அஞ்சலியை தொடர்ந்து இன்று வத்திக்கான் வானொலி வழியே உங்களை வந்தடையும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
பொது காலம் 29 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு அற்புத நிகழ்ச்சி 2010 அக்டோபர் 12 நள்ளிரவில் நிகழ்ந்தது. தென்னமெரிக்காவின் சிலே நாட்டில் மக்கள் தூங்காமல் விழித்திருந்தனர். நள்ளிரவு தாண்டி 10 நிமிடங்களில் அந்த நாடே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் வெடித்தது. 2010 ஆகஸ்ட் 5 சிலே நாட்டின் அட்டகாமா பகுதியில் தாமிரம் மற்றும் தங்கம் வெட்டியெடுக்கும் சுரங்கம் ஒன்றில் 33 தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவால் 700,000 டன் எடையுள்ள பாறைகள் சுரங்கப்பாதையை அடைத்துவிட்டன. அந்த 33 தொழிலாளர்களும் நிலத்திற்கடியில் 2,500 அடி ஆழத்தில் உயிரோடு புதைக்கப்பட்டனர். அவர்கள் உயிரோடு இருக்கின்றனர் என்ற உண்மையே 17 நாட்கள் சென்ற பிறகே கண்டுபிடிக்கப்பட்டது. அன்றிலிருந்து அவர்களை மீட்கும் போராட்டம் ஆரம்பமானது.
புதையுண்ட தொழிலாளர்களுக்கு உடலளவில் செய்யப்பட்ட உதவிகளை விட அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்க வழங்கப்பட்ட ஆன்மீக உதவிகள், ஜப உதவிகள் ஏராளம். 2010 திருத்தந்தையாக இருந்த 16 பெனடிக்ட் அவர்கள் தன் கைப்பட ஆசிர்வதித்த ஜபமாலைகளை அனுப்பி வைத்தார். பூமிக்கடியில் புதையுண்ட தொழிலாளர்கள் மேற்கொண்ட ஜபங்களும் பூமிக்கு மேலிருந்து எழுப்பப்பட்ட ஜபங்களும் அந்த 33 பேரையும் உயிரோடு பூமியின் மேல் பரப்பிற்கு கொணர்ந்தன. இந்த சாதனை முடிந்ததும் அந்நாட்டின் ஆயர் ஒருவர் கூறிய வார்த்தைகள் இவை: சிலே நாடு இன்று உயிர்ப்பின் நம்பிக்கைக்கு சான்று பகிர்ந்துள்ளது.
மனம் தளராமல் நம்பிக்கையோடு ஜெபிப்பதை குறித்து சிந்திக்க இந்த ஞாயிறன்று நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கடுகளவு நம்பிக்கை இருந்தால், அந்த நம்பிக்கையோடு ஜெபங்கள் எழுப்பப்பட்டால், மலைகள் பெயர்ந்துவிடும், மரங்கள் வேருடன் எடுக்கப்பட்டு கடலில் நடப்படும், எரிக்கோவின் மதில்கள் இடிந்து விழும் என்ற நம்பிக்கை தரும் சொற்கள் விவிலியத்தில் உள்ளன.
அன்புள்ளங்களே, ஜபத்தின் வல்லமையால் இஸ்ரேல் மக்கள் போரில் வெற்றி கொள்வதை விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது. மத்திய கிழக்கு பகுதியின் பல நாடுகளுக்கு கனவிலும் நனவிலும் அச்சமூட்டுவர்களாக இருந்தவர்கள் அமலேக்கியர்கள். அவர்களை எதிர்க்க யாருக்கும் துணிவு இல்லை. அவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் தொடுக்க வந்தனர். இச்செய்தியே இஸ்ரேலரின் நம்பிக்கையை குலைத்து அவர்களது தோல்வியை உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் மோசேயின் ஜெபம் அவர்களை வெற்றியடையச் செய்தது.
ஜெபத்தின் வல்லமையால் எதிர்வரும் சக்திகளை முறியடிக்கலாம் என்பதை விடுதலை பயண நூல் வாசகம் சொல்கின்றது. மனம் தளராமல் ஜெபிப்பதால் நீதியை நிலைநிறுத்த முடியும் என்பதை லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. தொடர்ந்து ஜெபியுங்கள், தளராது ஜெபியுங்கள். உடல் வலிமை, மன உறுதி இவை குலைந்தாலும் பிறர் உங்களை தாங்கி பிடிக்க தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று இந்த வாசகங்கள் வழியே சவால்கள் நிறைந்த பல பாடங்கள் நமக்கு இன்று சொல்லித்தரப்படுகின்றன.
அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை சொன்னார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. இறைவனுக்கு அஞ்சாமல், மனிதர்களை மதிக்காமல், ஊழலில் ஊறிப்போன ஒரு நடுவரிடம் ஒரு கைம்பெண் நீதி பெறுகின்றார். இலஞ்சம் கொடுத்து பெற வேண்டியதை இலட்சிய வெறிகொண்டு பெறுகின்றார். நல்லது கெட்டது என்பதையெல்லாம் பார்க்க மறுத்து பாறையாகி போன நடுவரின் மனதை தன் தொடர்ந்த வேண்டுதல் முயற்சிகளால் கரைத்து விடுகின்றார் அந்த கைம்பெண்.
அன்பு இதயங்களே, மனம் தளராமல் ஜெபிப்பதால் விளையும் நன்மைகளை கூறும் பல நூறு கதைகளில் என் மனதில் இடம் பிடித்த ஒரு கதை இது. டாக்டர் அகமது தலைசிறந்த மருத்துவர். பல ஆண்டுகள் அவர் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் முடிவுகள் மருத்துவ உலகையே வியப்பில் ஆழ்த்தியதால் அகில உலக மருத்துவர் கழகம் அவருக்கு விருது ஒன்றை அறிவித்தது. பக்கத்து நாட்டில் நடைபெறும் அகில உலக கருத்தரங்கில் அந்த விருதை வழங்க அந்த கழகம் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தது.
விருது நாளன்று காலை அவர் தன் நாட்டிலிருந்து விமானத்தில் பயணம் மேற்கொண்டார். விமானம் கிளம்பி 1 மணி நேரத்தில் விமானத்தில் பிரச்சனை ஒன்று உருவானதால் அருகிலிருந்த ஒரு ஊரில் விமானம் தரையிறக்கப்பட்டது. டாக்டர் அகமத் அவர்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் சென்று தன் மாநாட்டை பற்றி கூறி எப்படியாவது அங்கு செல்ல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அடுத்த 10 மணி நேரத்திற்கு வேறு விமானங்கள் அவ்வழியே செல்லாது என்பதை அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். இருப்பினும் டாக்டர் அகமத் விரும்பினால் ஒரு வாடகை காரில் அந்த ஊருக்கு செல்லலாம் என்றும் அதற்கு 4 மணி நேரங்கள் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டனர்.
வேறு வழியின்றி டாக்டர் அகமது அவர்கள் வாடகை கார் ஒன்றை பதிவு செய்து செல்ல வேண்டிய ஊருக்கு வழியை கேட்டுக்கொண்டு காரை ஓட்டிச் சென்றார். வழியில் திடீரென எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி புயல் ஒன்று உருவானது. கனமழை பெய்ததால் அவர் செல்ல வேண்டிய பாதையை தவறவிட்டார். அந்த பாதையில் 2 மணி நேரங்கள் ஓட்டிய பின் களைப்பாலும் பசியாலும் சாலையின் ஓரமாக அவர் காரை நிறுத்தினார். அருகில் ஏதாவது தொலைபேசி வசதி இருந்தால் விருது விழாவை ஏற்பாடு செய்தவர்களிடம் தகவல் தெரிவிக்கலாம் என்று டாக்டர் அகமது எண்ணினார்.
பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அங்கு சென்று கதவை தட்டினார். வயதான ஒரு பெண் கதவை திறந்தார். அங்கு தொலைபேசி ஏதும் உண்டா என்று டாக்டர் கேட்டதற்கு தன்னிடம் அந்த வசதி இல்லை என்று கூறிய அப்பெண் டாக்டர் அகமத் அவர்கள் இருந்த நிலையை கண்டு உள்ளே வந்து ஏதாவது சூடாக குடியுங்கள் என்று அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று டாக்டர் உள்ளே சென்றார். அவருக்கு வேண்டிய உணவையும் தேநீரையும் பரிமாறிய அந்த பெண் தான் துவங்கிய ஜபத்தை முடித்துவிட்டு வருவதாக கூறி அருகிலிருந்த ஒரு தொட்டில் அருகில் முழந்தாள் படியிட்டு தன் ஜபத்தை தொடர்ந்தார்.
மனம் உருகி கண்ணீரோடு அந்த வயதான பெண் ஜெபிப்பதை பார்த்து கொண்டிருந்த டாக்டர் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய எண்ணினார். அவர் ஜெபத்தை முடித்துவிட்டு வந்ததும் அவரது கண்ணீருக்கும் ஜெபத்திற்கும் காரணம் கேட்டார். அந்த வயதான பெண்,
இறைவன் என் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் பதில் வழங்கியுள்ளார், ஒரே ஒரு ஜெபத்திற்கு மட்டும் இறைவன் இன்னும் பதில் தரவில்லை
என்று கூறினார். அந்த ஜெபம் என்ன, அந்த தொட்டிலில் இருப்பது யார் என்று கேள்விகள் எழுப்பிய டாக்டர் அகமதிடம் அவர் விவரங்கள் சொன்னார்.
தொட்டிலில் உறங்குவது என் பேர குழந்தை. அவனுடைய பெற்றோர் இருவரும் அண்மையில் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். என் பேரனுக்கு வினோதமான ஒரு புற்றுநோய் உள்ளது. அந்த புற்றுநோயை குணமாக்கும் திறமை கொண்டவர் பக்கத்து நாட்டில் உள்ள ஒரே ஒரு மருத்துவர். அவர் பெயர் டாக்டர் அகமத் என்பது மட்டும் தெரியும். அவரை சென்று பார்க்கும் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால் இறைவா, அந்த டாக்டரிடம் எப்படியாவது எங்களை கொண்டு சேர்த்துவிடு என்பது ஒன்றே நான் தினமும் எழுப்பும் வேண்டுதல்
என்று கூறி முடித்தார் அந்த பெண். இதை கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் அகமது அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவர் தன் கதையை சொன்னார். தான் விருது வாங்க புறப்பட்டது, விமானம் பழுதடைந்தது, புயலால் தான் வழியை தவறவிட்டது, அந்த இல்லத்தின் கதவை தட்டியது என்று அன்று காலை முதல் தனக்கு நிகழ்ந்ததையெல்லாம் கூறிய டாக்டர் அகமது அந்த பெண்ணிடம், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் டாக்டர் அகமது நான் தான் என்று கூறினார். எனது அருமை அன்புள்ளங்களே, ஜெபத்தை குறித்து, தொடர்ந்து ஜெபிப்பதை குறித்து நமது எண்ணங்களை தெளிவுபடுத்த, உள்ளங்களை உறுதிப்படுத்த, ஜெபம் நமது வாழ்வின் இன்றியமையாத ஒரு பகுதியாக மாற இறைவனிடம் வரம் வேண்டுவோம்.
நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.